సత్వలకమహదినేశః సతిగుణవిధవేయో నంద్రః సత్యవశే జగదేకతిః ప్రియహితవచనస్య విద్వన్మనోహరాకా సత్కవితః బోధవదితాకః కం నృశతి విపత్తిః ప్రవృద్ధవచనానువర్తినం దాంతం కస్మై స్పృహయతి కమలా స్వనలసచిత్తాయ నీతివృత్తాయ త్యజతి చ కం సహసా ద్విజ భూరు సుర హిందాకరం చ ఆలస్యం. ప్రశ్నోత్తర రత్నమాలిక ప్రకరణం. ஆச்சாரிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான பல ரகசியமான நுட்பமான விஷயங்களை அறிந்தவர்களுக்கும் வாழ்க்கையில அன்றாட அவளுடைய வாழ்க்கையில அவ கடைபிடிக்க வேண்டியதான தர்மங்கள் அங்கெங்கு இருந்ததும் அத எடுத்து சொல்ல முடியாம இருக்கிறவாளுக்கு கேள்வி கேட்டதுமே அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது எடுத்து நமக்கு தெளிவாக வச்சிருக்க அதுல 26 ஸ்லோகங்கள் ஆயிடுது. 27 ஸ்லோகம். குலகமல தினேஷா, குலகமலம் நம்ம குலத்துக்கு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமாக குலத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவர் யாரு அப்படின்னு நாம் நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்ம குலத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். அப்படி இன்னார் அப்படின்னு நாங்கெல்லாம் யாரு அப்பயிரேஷிதர் வம்சம் அப்படின்னு இவா கொஞ்சம் வந்தனம் பண்ணாத அதுவாரு சொல்லிக்கிறார் நான் அப்பயிரேஷிதர் வம்சம் அப்படின்னு சொல்றதுல என்ன அதனால ஒரு உயர்வு ஏற்படுறதுன்னு நினைக்கிறாள் இல்லையா. அது மாதிரி அந்த குலத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறவன் யாரு அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் சொல்ற சதி குண விதவேபியோ நம்ரா. நிறைய குணங்கள் இருக்கு, அவதாரியம் இருக்கு, மற்ற குணங்கள்னா இது விநியாதிகள். என்ன வேணும்னா இணையம் வேணும், நம்ரதா வேணும். மனுஷன் நான் அதிகமாக படிச்சிருக்கேன், அதிகமாக பணம் இருக்கு, அதிகமான சாய்க்காலம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு யாரும் கர்வத்தோட இருக்கக்கூடிய ஏன்னா வாழ்க்கையில உங்களுக்கு எதாவது கிடைக்கிறதோ அது பகவானுடைய ஒரு அனுகிரகம் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கணும். அப்படி இருக்க தொட்டு என்ன ஆகுறதுன்னா எல்லோராலையும் அவரை ரசிக்க முடியுது, அவருடைய ஒரு சுரூபத்தை அடைய முடியாது. சில பேர் இருப்பா அவ என்ன அவளை நம்ம அடையவே முடியாது, கிட்டையே போக முடியாது. என்ன பிரயோஜனம்? சமுத்திரத்துல ஜலம் நிறைய இருக்கு, ஆனா ஒரு டம்ளர் ஜலமாவது உங்களால குடிக்க முடியுமா? லாபம் இல்ல பாருங்க. அது மாதிரி இந்த பிரயோஜனம் இல்லை. யார் வந்தாலும் அவளுக்கு ஒரு இணையத்தோட அவளுக்கு என்ன வேணுமோ அது சகாயம் பண்ணிட்டு அவளிடத்துல ஒரு பிரீதியோட அப்படின்னு பழகணும். எல்லாரிடத்திலயும் தோஷம் இருக்கத்தான் இருக்கு. அதே விதமாக நான் தான் ஒசத்தின்னு நினைக்காதுங்க. உங்களை விட படித்தவாளோ, உங்களை விட பணக்காரவாளோ, உங்களை விட அழகானவாளோ, உங்களை விட எல்லாத்திலையும் உயர்ந்தவாளோ உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கா. இருந்தாலும் நாம எப்படி இருக்கணும், நமக்கு கொடுத்ததுல பகவான் நமக்கு எதை கொடுத்தாலும் அதோட ஒரு வினயமா இருக்க கத்துக்கணும். அந்த நம்பரத்தா ஹியூமிலிட்டி இருந்தது ஆனால் மனுஷன் உயர்றான். ஆகையா குலத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும் சார்? முதல்ல இருக்கக்கூடியது நம்பரத்தா இருக்கணும். சத்யவசே ஜகதேதது இந்த உலகம் அல்ல, யாருக்கு வசமாக இருக்கு, வசமாகும் அப்படின்னா வசமாகுதுன்னா என்ன அர்த்தம்? யாரிடத்துல மைத்ரி பாவத்தோட இருக்காரு, யாரும் அவர் மேல கோச்சுக்காம இருக்கப்பட்டே அப்படி நம்ம இருக்கணும். அதான் வசமுனது. எல்லாரும் உங்களுக்கு வசமா இவங்க நீங்க சொன்ன மாதிரியே நடக்கணும்னு நினைக்க விடாது. அப்படி நினைக்கணும்னா அது நடக்காது காரு. ஏன்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லயும் அவளுக்கு விரோதமா இருந்தவாளும் இருந்திருக்க பார்த்தா உலகம் முழுக்க அவளுக்கு வசமாகணும்னு சொல்றது நடக்காது காரியம். எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் ஒரு செட்டு விரோதிகள் இருப்பா. உங்களை போற்றவா 10 பேர் இருப்பாருங்க, உங்களை ஏற்றவா 10 பேர் இக்கத்தான் இருக்கலாம். ஆனா விவகாரம் என்ன, உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். ரொம்ப இருக்கு நிஜமா நல்லவர், அவரோட பழகினா க்ஷேமம் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் வசம். நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். இதுதான் வசம்னு பேர. எல்லாரும் நமக்கு வசியமா இருந்து நம்ம சொன்ன காரியங்கள்லாம் அவன் நடந்துக்கணும்னு நடத்தே இருக்கணும்னு சொல்றது அது வசியம் இல்ல, அது நிஜம் இல்ல. அது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகவான் தனித்தனியாக ஒரு மனசை கொடுத்திருக்க. ஒருத்தர் நீங்க சொன்ன பேச்சு கேக்கறாம எதுக்காக கேக்குற தெரியுமோ, நான் அவாளுக்கு அதனால லாபம் இருக்கு, அதனால கேட்கறேன். உத்தியோகத்துல பெரிய அவசரா இருக்க, நீ இது பேர்ல சொன்ன பேச்சு கேக்கறான்னா கேட்காத போனா உத்தியோகம் போயிடும் பயத்தமாதான். பிரியதியோட பேசுறேன், பிரியதியோட கேக்குறவா யார் தெரியுமோ, நான் யார் இடத்துல உயர்ந்ததான குணம் இருக்கோ அவர். எந்த குணம் வேணும் சார்? பிரியஹித வசனஸ்ய தர்ம நிரதஸ்ய பிரியஹித வசனம். எப்பொழுதும் நாலு பேருக்கு நல்லது ஏதோ அதை சொல்லணும். ஏதோ பிரியமா இனிமையா பேசுறது மட்டும் இல்ல, இதை பண்ணுங்க உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். சாஸ்திரியமான விஷயம் அவளுக்கு எதை சொன்னா அது நல்லது ஏற்படணுமோ அதை சொல்லணும். அத சொல்றது கூட எப்படி பிரியமா சொல்லணும். இதை பண்ணலன்னா அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லப்படாது, சர்வநாசமாயிடுவே அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் போனால எப்ப பார்த்தாலும் சைக்கிள்லே இருக்காரு நன்னா ஐய அப்படின்னா எப்படி சொல்லணும்? இது பண்ணுங்க சௌக்கியமா இருப்பேன், இது நல்லது இருந்து என்ன பண்ணினா சௌக்கியமா இருந்தா அப்படின்னு அவளுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு பண்ணிட்டே இருந்தேன்னா சௌக்கியமா இருக்கும். எப்படி இருக்கணும்? அவளுக்கு கெட்ட வழியில போக விடப்படாது, பொழுது போகாம இருக்கப்படாது. அவ எப்படி இருக்கணும்னா எதை பண்ணினா அவ முன்னுக்கு வரவாளோ அதை சொல்லணும். சாஸ்திரத்துல எதை சொன்னா அவளுக்கு நல்லது ஏற்படுமோ அதை சொல்லணும். சொல்லும் பொழுது அவளுக்கு பிரியமா சொல்லணும், இனிமையா சொல்லணும், அவ ஒத்துக்கிறா போல சொல்லணும், அவ அதை பண்படுத்துறா போல சொல்லணும். அப்படி நீங்க பண்ணிட்டே வேலையானால் உலகம் எல்லாம் உங்களை போட்டுரும். பிரியமா சொல்லணும், ஹீதமானது சொல்லணும். அது கூட மட்டும் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றது ரொம்ப பேர் பண்ணுவாங்க. நீங்க தினந்தோறும் ஆயிரம் காயத்தில் பண்ணுங்கோ, எழுது நின்று பண்ணுங்கோ, ஜலத்தில கழுத்தளவு ஜலத்துல உட்காந்து பண்ணுங்க எல்லாம் சொல்லிவிடுவான். ஒரு நாள் இவர் பண்ணி பார்த்தா தெரியும். டாக்டர் எல்லாம் சொல்ற காலமுறை இருந்து ஒரு மணி நேரம் நடங்க, ஒரு டாக்டரும் நடந்து நான் பார்த்தேன். நடக்கிற காரியம் நடக்கலையே, அது எப்படி சொன்னா அதை நீங்க அனுஷ்டானம் பண்ணி சொல்லணும். யாரும் எதுவும் நீங்க தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி நாம தெரிஞ்சு சொல்லணும். அந்த வார்த்தைக்கு வேல்யூ உண்டு. வெறுமனை ஏதோ சொல்றது இல்ல, சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றது இல்ல, நகமாகவே நீங்க அனுஷ்டானம் பண்ணி பண்ணீங்கன்னா யாரையும் வையாம, யாரிடத்துலயும் தோஷத்தை கண்டுபிடிக்காம, எல்லோருக்கும் நல்லது எடுத்து சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணி மேலும் மேலும் நல்ல விஷயத்தை சொல்லிட்டே இருந்தேனால் நீங்க பண்ணக்கூடிய அனுஷ்டானம் அவளை அனுஷ்டானம் பண்ண வைக்கும். நீங்க ஜெபம் பண்ணிட்டு இன்னொருத்தர ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவ பண்ணுவான். என்ன சொல்றாரு சார், ஒரு நாளும் அவர் பண்ணி நான் பார்த்ததுல என்ன பிரயோஜனம் இல்ல? அதே போலயே பொய் சொல்லாதீங்கன்னு சொன்னா நீங்களும் போய் சொல்லப்படாது. பையன் இதற்கு நீங்களே போய் சொன்ன பையன் தப்புன்னு சொன்னா சரியும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் அப்ப அனுஷ்டானம் பண்ண மாட்டான். அனுஷ்டானம் பண்றதுன்னு எப்படி இருக்கணும்னா நாம் அனுஷ்டானம் பண்ணினா தான் மற்ற பேர் இருப்பாங்க. சோ நாலு பேர் உங்களுக்கு இனிமையா இருக்கணும், ஆனால் எப்படி இருக்கணும்? நீங்க பிரியமா இருக்கணும், ஹிதமான சொற்களை சொல்லணும். அதோட மட்டும் இல்லாமல் தர்ம நிரதஸ்ய, எப்பொழுதும் தர்மத்திலேயே நீங்க இருந்து கொண்டிருக்கணும். இது பாருங்க, சாஸ்திரத்துல என்ன ரகசியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது சாதாரண ஒரு கேள்வி சொல்ற பதில நமக்கு சொல்லிவிட்டது. அதே போல வித்வன் மனோகராகா, வித்வான்களுக்கெல்லாம் மன சந்தோஷத்தை கொடுக்கறது என்ன, படிச்சவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது என்ன? சத்கவிதா போதவலிதா, சத்கவிதா எதை சொன்னோ அது வந்து இனிமையாக சொல்லணும். கவித்துவம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் கவின்னு சொல்றோம். முதல் முதல்ல கவியாரு வேதம் தான். கவிர்மணிபரிபூஸ்வயம் யாகா சத்தியதோ அர்த்தம் எததா சாஸ்வதீத்யஸ்மாப்யா, இக வாக்கியம் சொல்றது கவின்னு சொன்னா பரமாத்மா தான். அதே மாதிரி கவியானவர் என்ன பண்றார், இனிமையாக சொல்ற சாஸ்திரியமான சந்தியாவந்தனம் பண்ண அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் இடுவது வேதம். வேதமானது அதுக்கு ஒண்ணும் இல்ல, இப்படிதான் பண்ணி ஆகணும், போய் சொல்லப்படாது அப்படின்னு அதட்டும். ஆனா கவி என்ன சொல்றாருன்னா காந்தா சம்ஹிதத்தையா உபதேசயுஜே, ஆத்துக்காரி புருஷனுக்கு எப்படி சொல்வாரோ அவருடைய மூட பார்த்து எப்படி சொன்னா அவர் எடுத்துப்பாரோ அது மாதிரி சொல்றது காவியம். காவியங்கள் என்ன சொல்றது, வேதோக்தமான அர்த்தத்தை தான் காவியம்னு சொல்றது. ஆனா சொல்லும் பொழுது கவிதையாக ஒரு காவியமாக சொல்லி அதுல ஒரு கதையாக சொல்லி அவளுக்கு எடுத்துக்கிற மாதிரி அனுஷ்டானம் பண்ற மாதிரி சொல்றது. ஆகையால் தான் காளிதாசனுடைய காவியங்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு. அதேதான் வேதத்துல இருக்கக்கூடியதான உபதேசங்கள் தான் இங்கேயும் இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா காவியத்தை வாச மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. வேதத்துல கட்டளை பார்த்த இது என்ன சார்ந்த நம்மள பிராண வாங்குறது அப்படின்னு தோன்றது. விவகாரம் என்ன ஒரே விஷயம்தான், அது சொல்லக்கூடியதான முறையில வித்தியாசம் இருக்கு. ஆகையால் சத்கவிதா அது ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது போதவனிதாத அறிவு இருக்கணும். அப்பதான் வித்வான்களை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். வித்வான சந்தோஷப்படும், வித்வானுக்கு தான் வித்வானுடைய கஷ்டம் தெரியும். வித்வானேவ விஜானாதி வித்வஜ்ஜன பரிசிரமம் நகி வந்தா விஜானாதி குருவீம் பிரபவ வேதனாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றத. வந்திய பிள்ளையே பெற்றாதவள் அவளுக்கு வந்து பிரசவ வேதனை பத்தி தெரியுமோ? தெரியாது. அதே மாதிரியே விவகாரம் என்ன, ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அதை எடுத்து சொல்றதுங்கிறதான் வித்வானுக்கு தான் தெரியும். என்ன நிறைய வாசிருப்பான், 100 தரம் வாசிருப்பான், சொல்றதுன்னு சமயத்துல மறந்து போயிடும். அதுக்கெல்லாம் பகவத் அனுகிரகம் வேணும். அது கோர்வையா சொல்றதுன்னு அது என்ன வேணும், இன்னொருத்தருக்கு புரிகிறா போல சொல்லணும்னா அதுக்கு ஒரு விவகாரம் வேணும். இவைகள்லாம் சொல்றதா இருந்தா அந்த அறிவு இருக்கு. 4 பேருக்கு எடுத்து சொல்லக்கூடியதான அறிவுன்னு இருக்கு. அதுதான் வித்வான்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துறது. சோ வித்வான சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சாதாரண மனுஷன சந்தோஷப்படுத்தலாம். படிச்சவனை சந்தோஷப்படுத்துறதுன்னு கஷ்டம். படித்தவனை சந்தோஷப்படுத்துறதுன்னு என்ன இருக்கணும், சத்தவிதை வேணும், நல்ல அறிவு இருக்கணும். வித்வன் மனோகராகா சத்கவிதா போதவனிதா கண்ணஸ்ருஷதி விபத்தி இது இருக்கட்டும். வித்வான்கள் உலகத்தில் ரொம்ப குறைச்சல்னா 1% கூட இருக்க மாட்டான். விடுங்க அவாள பத்தி. நீதி பேர் சாதாரண மனுஷால யாருக்கு ப்ராப்ளம் இருக்க ஈர்க்கப்படுத்தாரு சார். இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகள்னா இருக்க பார்த்தலா, அது எல்லாருக்கும் இருக்கு. அது எங்கே இருக்கு, பணக்கார காலத்தும் இருக்கு, ஏழைகளுக்கும் இருக்கு, புமான்களுக்கும் இருக்கு, ஸ்திரீகளுக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளுக்கு அவாவளுக்கு தகுந்த மாதிரி இருக்கதான் பாக்கணும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு வந்ததான துன்பம் தான் ரொம்ப பெரிய துன்பம், மற்றவாளுடைய துன்பம் கணக்கிலேயே இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இல்லை, எல்லோருக்கும் ஏதோ ஒரு துன்பம் இருக்கு. அது இருக்க தொட்டு தான் நீங்க மனுஷன்னு பேரு. துன்பமே இல்லைன்னா உங்களுக்கு தெய்வம்னு பேரு. என்ன நீங்க பிறக்கிற காலத்திலேயே எப்படி பிறந்திருக்கேன் தெரியுமா, போன ஜென்மாவில புண்ணியமும் பாபமும் கலந்து கலந்து பண்ணிட்டு இருக்கேன், மிக்சர் பண்ற போல. இது விவகாரத்துக்கு புண்ணியமும் இருக்கு பாபமும் இருக்கு. நாட்டுக்கு சாப்பிடறதுக்கு இனிமையா இருக்கு, நாளைக்கு வயசுலையும் செலவழிக்கு செய்யறது. நான் என்ன பண்றது, பாக்கிறதுக்கு அழகா இருக்கு, பழு மடல மாட்டிக்கவும் மாட்டிக்கிறது. இப்படி எல்லா விதமான துன்பங்களும் இருக்கோ இல்லையோ, அந்த துன்பங்கள்லாம் இவனை ஹிம்சப்படுத்த விடாது. துன்பம்னாலே ஹிம்சப்படுத்து தானே சார், துன்பம் ஹிம்சப்படுத்தப்படாதுன்னு என்ன அர்த்தம்னு, அந்த துன்பமானது இவனை அவனுடைய தடம் பொருளை வைக்கப்படாது. கப்ருசதி கம்னத்ருசதி விபத்தி வாழ்க்கையில துன்பங்கள் வரத்தான் வரும். அத உங்களை அடிச்சுட்டு போகப்படாது. எப்படி இருக்கலோ அத உங்களை ஹிம்ச பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு போகப்படாது. அதுக்கு என்ன பண்றது, சில துன்பங்கள்லாம் பேருந்தோம். அவ பிராணம் வாங்கிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க சார் விவகாரம் முழுக்க. சுயது கொஞ்சம் நினைக்கிறானே, அது என்ன அப்படியா, அவனிடத்துல மனசுல அந்த தீவிரத்தை இல்லை, அதை தாங்கக்கூடியது அந்த திடத்தனம் இல்லை. துன்பம் இருந்த போதிலும் அந்த துன்பம் என்ன பண்ணும், நம்ம நம்ம தான் இதை குருவிட்ட சொல்லிவிட்டோமே, குருவிட்ட சொல்லிவிட்டோம், பகவானுக்கு நிரூபணம் பண்ணிவிட்டேன், இதுதான் அது போகத்தானே போகும் அப்படிங்கிற நம்பிக்கை மனுஷனுக்கு வரணும். அது எப்ப சார் வரும், அதுக்கு சொல்ற பிரவருத்த வச்சனானுவர்த்தி தாந்தம். மனுஷன் விருத்த வச்சன அனுவர்த்தித்வம் பிரா தனியா எடுத்திருந்தா இப்ப சுலபம் புரியும். பிரவருத்தனுதாரித்வம் தாந்தம் பெரியவர்கள் போன பாதையில போகணும், அவ சொன்ன வார்த்தைய கேட்கணும். இது ஒண்ணுதான் பாரத தேசத்துக்கு ரொம்ப வசதியா இருந்தது. இன்னைக்கு போயிட்டே இருக்கு பாரத தேசத்துக்கே ரொம்ப வசதி என்னன்னா, ஒவ்வொரு பையனையும் பொண்ணையும் அந்த பெரிய வளர்க்கிற பாத்தீங்களா, எப்பவுமே அவளுடைய சூப்பர்விஷன்லயே இருந்திருந்த ஒவ்வொரு மனுஷனும். நமக்கு 40 வயசாச்சு 50 வயசாச்சுன்னு நினைக்காதுங்க, அது வயசுலயும் உங்களை பார்த்துட்டே இருக்கா. யாரு பார்த்துட்டு இருக்கா, சின்ன வயசுல அம்மா அப்பா பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு பெண் குழந்தையா இருந்தா மாமியார் பார்த்துக்கலாம், ஆனா இருந்தா அவளையும் அம்மா அப்பா கவனிச்சுட்டு தான் இருக்கா. கடைசி வரைக்கும் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா 80 வயசு தாத்தா அப்பா வருதுன்ற தெரியுமா, அவனுக்கு என்ன தெரியும் ஆம்பிங்கிறது. 60 வயசுலயே ஆம்பிங்களா இவங்க எப்பதான் வேகம் பண்ணுறது. ஆனா வேகம் இவர் போற வழிய பாதைய நன்னா இருக்கான்னு கவனிச்சு அவர் முன்னால சொன்ன மாதிரி அகட்டி சொல்லாம இருக்கலாம், ஆனா இப்படி இருக்கணுமே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மரியாதை உண்டு எல்லாரும். அப்ப நீ சொல்றது ஏதோ சரியா இல்ல போல இருக்கே அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைச்சிருந்தான், அவனுக்கு தெரியாதுப்பா நான் சொல்றேன் முதல்ல அப்படி சொன்னாலும் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஓஹோ இதுதான் விஷயம். சம்பிரதாய குடும்பங்கள்ல எத்தனை வயசானாலும் சரி அம்மா அப்பா சொன்ன மாதிரிதான் கேட்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், இன்னைக்கு இருக்கத்தான் இருக்கு. அதே போல மாமியார் மாமனார் இருந்துட்டு இருக்காலும் அதுக்கு மேல குருன்னு தெரிஞ்சு ஒரு விஷயமா இப்படி பண்றது தப்பு இப்படித்தான் இருக்கணும். அப்ப விருத்தவசனத்துக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது இந்த தேசத்துல எல்லோருக்கும் எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி பழகணும், எப்படி போகணும், இவைகள்லாம் பெரியவர்கள் சொல்லிட்டு இருக்கா. ரெண்டாவது அவ சொல்றது மட்டுமல்ல அவ போன பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். அவ என்ன வழியில போனாலும் அந்த வழியில போயிட்டு இருக்கோம். இதனாலதான் நமக்கு ப்ராப்ளம் வர்றது இல்லை. இப்ப வரத கிராமாந்தரத்துல வயல் இருக்கும், அந்த வயலுக்கு பக்கத்துல வரம்பு இருக்கும், அந்த வரம்புலதான் நடந்து போவார். அது இங்க இருந்து அங்க போகணுமையான அந்த வரம்புல அப்படி சுத்திட்டு போறதா இருந்தாலும் அதுலதான் போவார். என் வயல இறங்கி போகப்படாத நீங்க போலாமே, அது கிட்ட வழியா இருக்கே. ஆனா என்ன அது வயல்ல இறங்கி போனேன்னா நடுவுல பாம்பு இருந்ததுன்னா உமக்கு தெரியாது. கிராமாந்தரத்துல அது எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. நடுவுல பூமிக்கிழையே கணவர்கள்லாம் இருக்கும், போய் விழுந்துட்டேன்னா உங்களுக்கு தான் தெரியாது. ஆனா இந்த வரம்புல போயிட்டே இருந்தா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அது முள்ளுண்டு குத்தாது. மனுஷன் நடந்த பாதையில அது பில்லு முளைக்காதான், அவ்வளவு நல்ல பாத்தீங்கன்னா. பசுமாடு நடந்ததுன்னா பில்ல எல்லாம் முளைக்கும், மனுஷன் நடந்த பாதையில பில்ல முளைக்காது, அது ஸ்மூத்தா தான் இருக்கான். விவகாரம் முழுக்க அதை வயசே போயிட்டு இருப்பான், ஏன்னா அந்த வரம்புலயே போயிட்டு இருப்பாங்கல்ல. அது மாதிரிதான் மனுஷன், எங்க அப்பா என்ன வழியோ அந்த வழியில் தான் போறோம். ஒவ்வொரு ஆச்சாரத்திலையும் எங்க ஆட்ட வழக்கம் எது அப்படின்னு இப்ப எங்க ஆட்ட வழக்கம் என்னன்னா வரலட்சுமி பூஜை எங்க ஆத்துல இல்ல, கொழு எங்க ஆத்துல இல்ல, இதுதான் வழக்கமா வச்சுட்டு இருக்காளே தவிர பெரியவர் பண்ண பாதையை நம்ம எப்படி அந்த அவ ராமாயணம் படிச்சுருந்தது நீங்க படிக்கிறீரா கொஞ்சம் இல்ல தாத்தா படிச்சுட்டு இருப்பா காலம்பரம் ஒரு சத்தியமா வந்து படிச்சுட்டு தான் மற்ற காரியம் பண்றதுன்னு வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறோமோ வீட்டம். அதே போல பாகவதம் படிச்சுருக்கா எங்கேயாவது உபன்யாசம் கேட்டு டைமே கிடையாது சார், ஏதோ காலமே போல ராத்திரி 2 மணிக்கு தான் வரும், மறுபடியும் காலமில இருந்து மரம் போயிட்டே இருக்கான். இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவங்களும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்னும் கிடையாது. 60 வயசு அந்த ரிட்டையர் ஆனப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒன்னும் தெரியாது. காசு நிறைய இருக்கு, அதை அனுபவிக்கவும் முடியாது, ஏன்னா உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிட்டு ஜீர்ணமாகல. ஏதோ பண்ணிட்டு இருக்க பத்தில என்ன லாபம், அப்ப விவகாரம் என்ன தெரியவா எந்த வழியில போனாலும் அவ எந்த வழியை சொல்லி கொடுத்தாலும் அதை அப்படி அனுஷ்டானம் பண்ணணும். இப்படி இருக்குமையானால் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் என்ன சொல்றது குரு உங்க பெரியவா பண்ண வழியில்தானே பாத்துட்டு இருக்கேன், இந்த கஷ்டம் தான் உங்களை ஒண்ணும் தாக்காது பாருல. கைத்தறி உபநிஷத்துல சொல்லும் பொழுது எப்படி நீங்க இருக்கணும், ஏதத்ர பிராமணாத்தம் அர்ச்சன யுக்தா யுக்தா அருக்ஷா தர்மகா மாத்யோ அவ எப்படி நடக்கிறாளோ அப்படியே நீங்க நடந்துங்கோ. இன்னைக்கு மாத்தியா நாளைக்கு மாத்தியா, இன்னைக்கு தர்ப்பணமா நாளைக்கு தர்ப்பணமா, கவலையே படாதுங்க. தர்மசாஸ்திரங்கள் உங்க ஊர்ல பெரியவா எப்படி பண்றாரோ அப்படி பண்ணு போயிடுங்க. பகவான் சொல்றாருன்னா பெரியவா போன பாதையில போன வாழ்க்கை 100 மார்க் அது தப்பா இருந்தாலும் என்ன விவகாரம் என்ன சொல்றது, நிர்ணயம் பண்ணக்கூடியதான யோகியதை இவருக்கு இல்லைன்னு யார் நிர்ணயம் பண்றாலோ அந்த வழியில தானே போகணும். எங்க வீட்டுல பாம்பு பஞ்சாங்க சார், பாம்பு பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்கோ அப்படியே பண்ணணும். அது தப்பா இருக்க சார், துர்கணத்துல பார்த்த கிரகணம் இப்பத்தானே வரணும். அதையே நீங்க பார்க்க உங்க ஊர் சம்பிரதாயம் நிலவியம் நாங்கெல்லாம் இப்படித்தான் இருக்கோம், ஆற்காடு ஜில்லையில பாம்பு பஞ்சாங்கம் தான் அப்படின்னா பாம்பு தான் அது ரைட்டா தப்பான்னு பாக்குறது ஏன் அப்படிதான் சாஸ்திரம் சொல்லு. தெளிவா போன பாதையில போங்க உங்களுக்கு எப்பொழுதுமே ரட்சணம் உண்டு. யாரு இப்ப என்ன ஆகும் தெரியுமோ, நமக்கு நம்ம போன பாதை சரிங்கிற ஒரு தைரியம் வரும். இப்ப அது இல்லையே, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் சார், இது ரைட்டா தப்பான்னு தெரியல, நான் பண்ணினது கை கொடுக்குமா கொடுக்காத அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரவே படாது. நாம் போன பாதை ரைட், நான் பண்ணினது ரைட், எங்க குரு சொன்னார் அப்படி பண்ணிட்டேன். அந்த தைரியமா ஒரு காரியத்தை பண்ணினேனால் அது நிச்சயமாக உங்களுக்கு மனசு தைரியத்தை கொடுக்கும். மனோதைரியம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் சமாதானம். நான் பண்றது ஒழுங்கா பண்ணிவிட்டேன், இதனால பகவான் கொடுக்க வேண்டியது அப்படின்னு நினைச்சு விடையிலையானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆகையால் கம் நஸ்ருஷதி விபத்தி ப்ரவுத்தவசன அனுவர்த்தித்வம். இரண்டாவது தாந்தம் புல நடக்க தெரியும். யாராவது சொன்ன டக்குன்னு கோவிச்சுக்கூடாது. யாராவது சொன்னா மனசு அங்க போகணும் இங்க போகணும் இந்த ஆளா பாயப்படுறது நிறுத்தி கொள்ளும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ, நான் இதான் நம்பிக்கையோட இடத்துல வைங்கோ, பகவான் இடத்துல நம்பிக்கை வைங்கோ, ஆச்சாரிய இடத்துல நம்பிக்கை வைங்கோ, நிச்சயமாக இருக்கும். அதான் மனசை அடக்கிறதுன்னு புலன்களை அடக்கிறதுன்னு கட்டி போடுறதா, கட்டி எதை போடணும், கண்ணுக்கு கண்ணு கட்டி போடலாம், காதுக்கு வேணா பஞ்ச வச்சு அடைச்சி போடலாம், மூத்துக்கு என்ன பண்ணுவாள், நாக்குக்கு என்ன பண்ணுவாள், அது பாட்டுக்கு எது இருந்தாலும் ஒண்ணுமே நினைக்கிறதுக்கு முன்னாலே வாங்கி வாயில போட்டுல சாப்பிடலாமா சாப்பிடப்படாத யோசனையே பண்றது இல்ல. அது கண்ணுக்கு தெரிஞ்சதே எடுத்து வாயில போட்டுக்கிறோம். இலையில போடுறதுக்கு முன்னாலே அடுத்தது வந்து நாலு பேருக்கு பரிமாறணும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடணும்னு கிடையாது. சிப்ஸ் வந்ததுதான் முதல்ல போட்டான் விவகாரம் முழுக்க. என்ன சுவாமின், அந்த நாக்கு அவ்வளவு வேகமாக மனுஷன தூண்டுறது கட்டுப்பாட்டு இல்லை. நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடுன்னு சொன்னாலே எதுக்காக சொன்னா, எதுக்காகத்தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்படாது. எல்லோருடையும் சேர்ந்து ஒன்னா இருப்போமே ஆனால், ஒன்னா ஒரு செயலை பண்ணுவோமே ஆனால் நமக்கு நல்லது ஏற்படும், தைரியம் ஏற்படும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்ப என்ன ஆகும், எந்த ஒரு கட்டம் வந்தாலும் அந்த கட்டத்தை தாங்கக்கூடியதான வலிமை உங்க மனசுக்கு வரும். இப்ப கட்டம் வராம உங்களால் தாக்க முடியாது, ஆனா கட்டம் வந்து அந்த கட்டத்தை தாங்கக்கூடியதான வலிமை உங்களுக்கு கொடுக்கறது இந்த ரெண்டு. எது, பெரியோர்கள் சொன்ன நடை வார்த்தையை கேட்கறது, அவர் சொன்னதான பாதையிலேயே போறது, அதே போல புலன்களை அடக்கிறது, இது வேணும். இது இப்ப மாடர்ன் டேஸ்ல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, இப்ப எங்களுக்கு தான் பகவான் தனியாக ஒரு புத்தி கொடுத்திருக்காங்க, அது பண்ணுவோம். தெரியவானா அந்த டைம் வேற சார், அவளுக்கு சந்தியாவது தினம் பண்றது எவ்வளவு டைம் இருந்தது தெரியுமோனோ அப்படிங்கிறாங்க. ரைட், அவன் சொல்றதுல சந்தேகம் இல்ல, ஆனா எவ்வளவு பொழுது நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியறதோ இல்லையோ. உத்தியோகத்தில் இருக்கிறவா கூட மீட்டிங் மீட்டிங் அனாவசியமா பேசிட்டு இருக்காள், வேற வேலை செஞ்சுட்டு இருக்காள், அது அவாவாடா கவனிக்கிறது. அதுக்குள்ள மாட்டிட்டோம் நம்ம, அது வந்து தப்பிச்சுட்டு வர முடியாது. ஆனா பெரியவர்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சமயத்தில் அதை பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் முடியும். அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே நிச்சயமாக நீங்க உங்களை சரிப்படுத்துவேன். உங்களை சரிப்படுத்தி கொள்றதுக்கும் நல்ல காரியத்தை எல்லாத்தையும் பண்றதுக்கும் காரணம் வேற ஒண்ணும் இல்லை, உங்க மனசுல அதை பண்ணணுங்கிற எண்ணம் வேணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், காலத்துக்கு தகுந்தா போல நம்ம இருப்போம் அப்படிங்கிற வழி வந்துட்டு, காலங்கிறது நீங்க சொன்னதுனால காலமா, நீங்க செஞ்சதுனால காலமோ இல்ல, காலமே உங்களை மாத்தி வைக்கிறதா, யாராவது காலத்தை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு யாராவது மாத்தி இருக்கோம் இல்லையா. பெரியவர்கள் எப்படி அவளுக்கும் இது 24 மணி நேரம் தான், அவளுக்கு 48 மணி நேரமா ஒரு நாளைக்கு இருந்தது இல்லையே, அதுக்குள்ள தெரிஞ்சாலும் இல்லையோ. நமக்கு காசு மேல அவ்வளவு ஆசை, அது வேணும். எல்லா காசையும் சின்னப்பவே சம்பாதிக்கணும், உத்தியோகத்துல போறன்னைக்கே ஹவுஸ்ல ஹவுசிங் லோன் வாங்கி விடணும். இப்படித்தானே போறா ஜனங்கள்லாம், கொஞ்சம் 40-50 வயசுக்கு தானே ஒரு வீடு வாங்கினேன். நீங்க சின்ன வயசுல யோஜனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு ஜனங்களுடைய பிரவருத்தி எப்படி இருக்க, எல்லாத்தையும் ஒரே நாள் சம்பாதிக்கணும், ஒரே நாள் நான் தான் பெரியவனா நினைக்கணும், இப்படி ஆசைப்பட்டு அதுக்கு பின்னால ஓட்டிட்டு இருக்கா, அதனாலதான் கவலைப்பட்டு இருக்க. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், கம் நஸ்ரு சதி விபத்தி, விபத்தி கஷ்டம் யாரும் தொடாது அப்படின்னா, கஷ்டம் வந்தாலும் அதுல அடிச்சுண்டு போகாம இருக்கிறவன் யாரு, பிரவர்த்தவசனானுவர்த்தித்வம் வர்த்தினம் தாந்தம் கஸ்மை ஸ்பிருஹயதி கமலா. இதுக்கு அடுத்தது இங்க கமலான்னு வேற யாரும் இல்ல, மகாலட்சுமி தாயாருக்கு பேர். கமலான்னு சொல்றதுக்கு என்ன, கமலான தாமரைன்னு ஒரு அர்த்தம், தாமரையில் வீட்டு இருப்பவள்னு அர்த்தம், லட்சணையா அம்பாள். மகாலட்சுமி தாயார் யார கண்டா ரொம்ப இஷ்டப்படுறா, மகாலட்சுமி தாயார் இஷ்டப்படுறாள்னா என்ன அர்த்தம், யாருக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் வருது. ஐஸ்வர்யம்னா பணங்காசு மட்டும் ஐஸ்வர்யம் இல்லாத நினைக்க விடாது. அஷ்டலட்சுமிகள் இருக்க, முதல்ல தெய்வீய லட்சுமி, சந்தான லட்சுமி, அதே போலயே மற்ற லட்சுமிகள் ஐஸ்வர்ய லட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி இவைகள்லாம் இருக்கு. ஐஸ்வர்யம்னு வெறும் காசு காசு ரூபாயான மட்டும் நினைக்கல, அதுக்கு மேல சங்குச்சிதமான அர்த்தத்தை தான் நாம் கொள்கிறோம். ஆனா எல்லாமும் ஒரு மனுஷனுக்கு வரணுமே ஆனால் ஐஸ்வர்யத்தை உட்பட ஐஸ்வர்ய லட்சுமி தனலட்சுமியை தான் நம்ம வசதியா நினைச்சிட்டு இருக்கோம். பயனாள காசுக்கு மதிப்பு கொடுக்கல, அவ தானியத்துக்கு தான் மதிப்பு கொடுக்க. ஒவ்வொருத்தர் ஆட்டிலையும் ஒரு ரூம் முழுக்கதில் இருக்கும். என்ன பண்ணி பாத்தேடா நீங்க என்ன அப்பப்ப 5 கிலோ 10 கிலோ அளதான் வாங்கிட்டு வர, அதுக்கு மேல வாங்கி நெல்ல கெட்டு போறது சார். விவகாரம் ஒரு ரூம் நெல்லுக்க நிறைய நெல் போட்டு அதை விட்டுப்பா. அப்ப எப்ப வேணும்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அதை குத்தி அதை சாப்பிட்டு இருப்பா. ஒரே தானே 50 பேர் உங்க அதுக்கு வந்தாலும் அவளை கஷ்டமே இல்லை சார். என்னன்னா முன்னாடி நெல் இருக்க அதை குத்தி அரிசி ஆக்கி அன்னம் ஆக்கலாம். அதே வழியே என்னடா பின்னால புளிய மரம் இருக்கு, முருங்க மரம் இருக்கு, ஏதோ ஒரு மரம் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சுலபமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு காய்கறிக்காக அங்க போகணும் இங்க போகணும் வேற எக்கச்சக்கமா போயிட்டு சார். என்னால தாங்க முடியல, ஒரு கவலையும் இல்லாம இருந்தா வாழ்ந்துட்டு ஏன்டா எல்லாமும் சித்தமா இருந்தது. அதே மாதிரியே இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கறது பணம்ங்கறத ஒண்ணு வச்சுட்டதுனாலதான் நமக்கு இவ்வளவு கவலையும் இருக்கு. தானியம் இருந்தது, மற்ற பதார்த்தங்கள்லாம் இருந்தது, எங்க போனாலும் யாராத்திலயும் நிறைய பால் இருந்தது. ஒரு பசுமாடோ ரெண்டு பசுமாடோ இருக்கும். பசுமாடு இருந்ததுன்னா ஒரு கவலையும் உங்களுக்கு இல்லை. ஏன்டா பால் இருக்கா, தயிர் இருக்கா, வெண்ணெய் வருதா, நெய் வருதா, வேற என்ன வேணும் உங்களுக்கு, மோர் இருக்கா, வேற ஒண்ணும் இல்லைன்னா மோருஞ்சாதான் அவ்வளவுதான். ஒரு மாவோட ஒரு ஊருடா அப்படிதான். கடைசியில நீங்க என்ன சாப்பிடுற இல்ல விசேஷமாக அது எதுங்கிற வந்து தினந்தோறும் நம்ம சாப்பிடறத பார்த்து பாருந்தா ஏதோ ஒரு ஒரு பதார்த்தம், அதுக்கப்புறம் ரசம் சாதம் மோரம் சாதம் தானே, அதுக்கு ஒரு பசுமாடம் ரெண்டு பசுமாடம் ஆத்துல இருந்தா என்ன. அதோட மட்டும் இல்ல கிராமத்துல யாரும் பாலை விற்க மாட்டான். அவாவத்திலயும் இருக்கே நம்ம அதுக்கு வேணும்னா பக்கத்துல அதுல கொஞ்சம் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்துருவா. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இப்படி செல்ஃப் கண்டெய்ன்டா இருந்தது நம்ம நாடு கிராமங்கள் எல்லாம். இந்த லட்சுமிங்கிறது தனலட்சுமி தானிய லட்சுமி இவைகளோட சேர்ந்து அத்தனையும் இருந்தது. இப்படிப்பட்டதான் லட்சுமி நமக்கு வரணுமையானால் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், அது எப்ப எது பண்ணினா வரும். கமலாதோ இங்க தூ தனியா போட்டலாம். அனலச சித்தாய நிதி விருத்தாயா, அனலச சித்தாயா அலசம்னு என்ன அர்த்தம், சேர்ந்தே இருக்கா. சேம்பேரியா இருக்கிறவங்க ஒரு காரியமும் நடக்காது சார் வாழ்க்கையில. உங்களோடையே பிறந்திருக்கு அந்த சேம்பேரி தனங்கள் எல்லோருடைய உங்களோட உங்களையும் கொச்சப்படுது உங்களுக்கு இல்லையான்னு கேட்கறீங்க. எல்லோருடைய மனுஷனா இருக்கிறப்ப மனுஷனோட சேர்ந்து பிறந்தது சேம்பேரி தனம். அது எப்படி ஆலத்தியம் மனுஷியானாம் சரீரஸ்தோ மகான் பகவும் சரீரம் என்னைக்கு பிறந்ததோ அண்ணியோட அவனோட சேர்ந்து பிறந்தது இந்த லேசினஸ் அந்த லேசினஸ் பாருங்க. இதனாலதான் மனுஷன் சீக்கிரமா எழுந்து காலம் வந்து ஆரம்பிக்கிறது. எப்ப எழுந்துக்கணும் நீங்க, எத்தனை கட்டம் இருந்தாலும் காலமே 5 மணிக்கு எழுதுக்கணும், அதுக்கு மேல படுத்துக்கிட்ட. அப்ப என்ன சூரியோதயே தஸ்தமயே பிதா இனம் விமுஞ்சதை ஸ்ரீ ரவி சக்கரபாணினம். மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சூரியோதய சமயத்திலையும் சூரியாஸ்தம சமயத்திலையும் யார் படுத்துட்டு இருக்கானோ அவளை விட்டு போயிடுவாள் மகாலட்சுமி தாயார். ஒரு மணிக்கு முன்னாலேயாவது எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி பல்வேளைக்கு இது பண்ணி ஸ்நானம் பண்ணி ஒரு சந்தியான தினத்தை முடிஞ்சிருந்த உங்களை என்ன 10,000 ஜபம் பண்ண எவ்வளவு முடியறதோ அவ்வளவு ஜபம் பண்ணுங்க. அந்த சமயத்துல ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா அப்ப நீங்க பண்ணியிருந்த எல்லா செயலும் நன்றாக அமையும். ஜபம் பண்றேடா புத்தகத்தை படிக்கிறதோ வேற எதை பண்றதோ பர்ஃபெக்டா அப்ப பண்ண முடியலாம். ஏன் தெரியுமோ நான் பிரகிருதியும் சாந்தமா இருக்கு. ஒரு 6 மணி 7 மணி ஆகட்டும், ரோட்ல பாருங்க எத்தனை பஸ் எத்தனை சவுண்டு சவுண்ட் பொல்யூஷன் எக்கச்சக்கமா இருக்கிறது. ஒரு 7 மணிக்கு மேல காலமே ஒரு 5 to 6 வரைக்கும் எவ்வளவு சாந்தமா ஆனந்தமா இருக்கு. சோ மனுஷன் எப்ப எழுந்துக்கணும்னு 5 மணிக்கு எழுந்துக்கணும். இன்னும் மருத்துவம் சேர்ந்து அவர் அநியாயம் பண்றது, 3 மணிக்கு எழுந்துக்கணும். அது நிச்சயமா யாரும் பண்ணவே மாட்டான். நீங்க எழுதுமா சேர்ந்து போயிடுவாங்க. அவர் 9 to 3 வரைக்கும் தூங்கணுங்கிற 6 மணி நேரம் தான் அவன் மனுஷனுக்கு தூக்கம். ராத்திரி 9 படுத்துட்டு காலமே 3 மணிக்கு எழுந்திருந்தோம், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 10 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்திருந்தா பரவாயில்ல, இது பீஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஆனா 5 மணிக்கு மேல படுத்துக்கிறதுங்கிறது டைம் வேஸ்ட். ஒரு மனுஷனுக்கு 6 மணி நேரம் தூக்கம் சவுண்ட் ஸ்லீப் வரும். அதான் வரலையே சார், உங்களுக்கு வராம இல்ல, 65-70 மேல தான் வராது, அது வரைக்கும் சாதாரணமாக வரும். இந்த என்ன பண்ணணும்னா சிரமப்படணும். நமக்கு தான் அது இஷ்டமே இல்லையே. ரொம்ப பேர் எந்த டாக்டரை கேட்டாலும் சிடென்டரி ஹேபிட் அப்படிங்கிறார். நியாயமா அவர் தான் உட்கார்ந்துட்டே இருக்கார். நானும் பார்த்தேன், காலையில 3 மணி நேரம் சாயங்காலம் மணி நேரம் உட்கார்ந்தே இருந்துட்டு அசையாம உட்கார்ந்துருக்கிறது அவர் ஒருத்தர் தான். ஆனா எல்லாரையும் சொல்றது, நீங்க ஒரு வேலையும் பண்ணலையோ, உங்களுக்கு டாக்டர் என்ன பிடிக்கலையோ, அவரை வேறா இல்ல, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பண்றோமா பாத்துக்கணும். அவ்வளவுதான் விவகாரம். என்னன்னு ரொம்ப பேர் பாருங்க, இந்த லேசினஸ் ஒண்ணு இருக்கு பாத்தேடா, இந்த சேர்த்து இருக்கணும், அது அதோடய வந்துருச்சு. இது நமக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா, ஏதாவது ஒரு லெட்டர் வந்தா எழுதி போடுவோம் நினைக்கிறோம், ஒரு 10 நாள் ஆகும் பதில் சொல்றது. ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைச்சப்போ அது பண்ணிட்டு இருக்கோமா, பண்றதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். தலைக்கு மேல வந்தப்போ ஐயோ வந்துருதேன்னு பண்றங்களே தவிர எனக்கும் தெரியாது, இன்னொருத்தருக்கும் தெரியாது. கடைசியில ஏதாவது ஒரு காரியம் முன்னாலேயே பண்ணிருக்கலாம் அப்படின்னு இருந்து தலைக்கு மேல வந்த பிறகு அது அவசியம் பண்ண வேண்டியதான நிர்பந்தம் வருது பாத்தீங்களா. இதனாலதான் தெரியுது, ஓஹோ மனுஷனுக்கு சேந்தே இருக்கணும், அது இல்லாம இருக்கு. சோ மாரஷ்மி தாயாருக்கு பிடிக்காததான காரியம் என்ன, சேர்ந்தே இருக்கணும். அதுக்கப்புறம் நீதி விருத்தாயா, நீதி விருத்தம் எத்திக்ஸ் எப்படி சொல்றதோ அப்படி நடந்துக்கணும். இதுக்காகத்தான் நீதி சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. எல்லா புராணங்களையும் நீதி சாஸ்திரம் நீங்க எப்படி வாழணும்னு சொல்றது, அதே போலயே பர்தகரி நீதி சாஸ்திரம் எழுதியிருக்கார். அது போராத குறைக்க ஒரு ஒரு பர்வா முழுக்க பாரதத்துல தான் சொல்லியிருக்கார். அனுசாசனிக்க பர்வான்னு, அந்த அனுசாசனிக பர்வா முழுக்க சாந்தி பர்வா அனுசாசனிக பர்வான்னு ரெண்டு. இதுல சாந்தி பர்வாங்கிறது முதல்ல இருக்க, பாரதம் வீட்டுல வாசிக்கப்படாது, அண்ணன் தம்பி சண்டை வரும். இப்ப வாசிக்காத வீட்டுல சண்டையே இல்லையோ, அவதான் நிறைய சண்டை போட்டுருக்கான். இவனால வாசிச்சுட்டு சண்டை போடுறான், வாசிக்காமலும் சண்டை போடுறான். இதுனா இந்த கவலையே வேண்டாம் உங்களுக்கு, என்ன இருக்கதே ஒத்தம் தானே, அண்ணாவாச்சு தம்பியாச்சு, ஒண்ணும் கிடையாது, ஒரே உதவு தான். அதனால தாராளமா வாசிக்கலாம். ஆனா பாரதத்தை வாசிக்கிறதுன்னு எப்படின்னா, பாராயணமா யாரு வாசிக்கிறாளோ அவ ஆதிபர்வால இருந்து வாசிக்கப்படாது. நாம தான் அப்பப்ப புத்தகத்தை பாக்குற வாழ்க்கை ஆதிபர்வால வந்து வாசிக்கணும், எங்க இஷ்டமா இருந்தா அங்க வாசிக்கிறோம். ஆனா அதுக்குன்னு ஒரு பாராயண கிரமமா வாசிக்கிற பார்த்தா அப்படி வாசிக்கிறவா ஆதிபர்வால இருந்து வாசிக்கிறது சம்பிரதாயம் இல்ல. அது எங்கிருந்து வாசிக்கணும், சாந்தி பர்வால இருந்து வாசிக்கணும். சாந்தி பர்வா வரைக்கும் வாசிச்சு விட கடைசியில சாந்தி பர்வாவில நிறுத்தி பண்ணும். அதே போல பிரவச்சனம் பண்றதும் சாந்தி பர்வால இருந்து ஆரம்பிச்சு சாந்தி பர்வால முடிக்கணும். யாருக்கே எல்லோருக்கும் இல்ல, அது சங்கல்ப பூர்வகமாக பாராயணம் பண்றேங்கிற வாழ்க்கை அது. அதுல சாந்தி பர்வாவில எல்லா விதமான தர்மங்களும் சொல்லியிருக்கு. தர்மங்கள் என்ன, ராஜதர்மம் என்ன, பிராமண தர்மம் என்ன, வர்ணாசிரம தர்மம் என்ன, ஸ்திரீ தர்மம் என்ன, சன்னியாசி தர்மம் என்ன, இப்படிப்பட்டதான தர்மங்கள் நிறைய யாராருக்கு எதை எப்படி அவ வாழ்க்கையில அமைச்சுக்கணுங்கிற விவகாரம் முழுக்க சாந்தி பர்வாவில இருக்கு. அப்பதான் மனசாந்தியா வாழலாம் அவனு. அதுக்கப்புறம் அனுசாசனிக்க பர்வாவில நீதியை சொல்லியிருக்கு. எதிக்ஸ், மாரல் இவைகள்லாம் சொன்னது அனுசாசனிக்க பர்வா. அந்த ஆணுசாசனிய பரவாயில்ல, ஒவ்வொரு நீதிக்கும் தனித்தனியே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் பீஷ்மாச்சாரியா. பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறார், அவர் எல்லாத்தையும் கவனிச்சு இருக்கார். விவகாரம் முழுக்க அடாடாடா இத்தனை நாள் போட்ட விட்டுன்னா இவர்கிட்ட கதை கேட்கறாங்கன்னு. கதை ரொம்ப கேட்கறதுங்கிறது பாத்தீங்கன்னா கதை சொல்றதுங்கிறது ஒரு ஆர்ட். சில பேர் சொன்னா அதுக்கு கண்ணன் காது மூக்கு நாக்கு வச்சு நம்ம என்ன அடுத்தது என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு கேக்குறா போல கதை சொல்றோம் பாத்தீங்களா. அது மாதிரி பீஷ்மாச்சாரிய அந்த விஷயத்தை ரகசியமாக யாருக்கும் தெரியாம கதை வழியாக உள்ள போக்க கொள்கிறார் உத்தமமான கிரந்தம். அப்படி அது நீதி விருத்தியா, இவ அந்த எத்திக்ஸோட நீதியோட வாழலாம் பார்த்தா. அப்படி வாழறவனா கண்டா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப இஷ்டமா. என்ன பண்ணும், நிறைய ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். கட்மை உத்ருஹயதி கமலாசு அனலச சித்தாய நீதி விருத்தாய படிக்கிறது அனல சசித்தாயான்னு படிக்கிறது. அனலதா சித்தாயா, அனலசம்னா சேமேறித்தனம் இல்லாதான சுறுசுறுப்பா இருக்கிறவன். அது வேணும் சார், எல்லா வீட்டுலயும் மனுஷன் சுறுசுறுப்பு இருக்கிறான். போய் தீர்த்தத்தை கொண்டு வானா, இவனே போய் தீர்த்தத்தை கொண்டு வந்துருவான். அவ்வளவுதான் என்ன, அந்த அம்மா எழுந்துன போய் அங்க போய் வரத்தக்குள்ள அது கூட நடுவில் ஏதாவது வரும், டிவி பார்த்துட்டே இருவாரு பத்து நிமிஷம். இப்ப தீர்த்தம் தானே கேட்டா, நீங்க என்ன கொஞ்சம் நேரம் காத்துக்கணும், இதுக்குள்ள பிராணம் போயிடும். அது விவகாரம் என்ன அப்படி சொன்ன பேச்சு டக்குன்னு பண்ணிவிடும். சில பேர் தெரிவர்களுக்கெல்லாம் இது ஒரு வீக்னஸ், ஏதாவது ஒண்ணு சொன்னான்னு வச்சுங்களேன் அது அப்பவே அவளுக்கு பண்ணிவிடணும். நம்ம மாதிரி ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டா விவகாரம் முழுக்க. இது ஒண்ணு கவனம் ஞாபகம் வச்சுக்கணும். தெரியவர்னா யாருங்க, 80+ வச்சுக்கோங்க, நாமெல்லாம் தெரியவான்னு வச்சுக்கோங்க. வெளிவாளுக்கெல்லாம் ஒரு சுவாவம் என்னன்னா, சின்னவாள் சொன்னதுமே என்ன அதுக்கப்புறம் பண்ணுவாள் பண்ணப்படாதா மன மாட்டாடோன்னு தாங்க முடியாதா அவளால். யார் இந்த சுறுசுறுப்புங்கிறது இருக்கணும், சொன்னதையே டக்குன்னு பண்ணி முன்னு எதிர்பார்ப்பானா அவ. அதனால கமலாதோ நிறைய காசு இருக்கு. இது ஒரு பத்து தலைவர் நம்ம சாப்பிடலாம் சார், அவரை சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறா ரொம்ப பேர். ரொம்ப தப்பு. காசு வரதும் வேகமா வரும், போறதும் எப்ப போறதுன்னு தெரியும். அவ எல்லாம் பரம்பரை பரம்பரையா பணக்காரான்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தா ஒண்ணு ஞாபகம் சொல்ற, நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடியதான ஜபமானது இன்னைக்கு மட்டும் உங்களை மட்டும் காப்பாத்தல, சாஸ்திரம் என்ன சொல்றது மூணு தலைமுறை வரைக்கும் அது சகாயப்படுத்தலாம். நீங்க இருக்க உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பேரும், உங்களுடைய பொண்ணு பேரும், அது வரைக்கும் நீங்க பண்ணியிருந்தான ஜபமும் நல்ல காரியமும் காப்பாற்று. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவளுக்கு எவரைக்கு இது வர யமுனாதீரு. ஆகிய நம்ம பண்றதுன்னு சும்மா ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நாலு பேருக்கு தானம் பண்ணிட்டு இருக்கேன், நாலு பேருக்கு ஏதோ நல்ல சத்பாத்திரமா பார்த்து ஏதோ சகாயம் பண்ணிட்டு இருக்கேன், இவைகள்ல நம்ம என்ன நினைச்சோம், யார் பண்றாலோ அவளுக்கு தான் பலம், யார் பண்றாலோ அவளுக்கு பலம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பண்றவாளுக்கு தான் பலம், ஆனா பை ப்ராடக்டா சில பலம் வருது பார்த்தீங்கள. இது ஆபஸ்தர் சொல்றப்ப ஒரு அழகா சொல்றார், எதா ஆம்பரைய நினைக்கே, பழத்துக்காக மாமரத்தை வச்சாலும் எனக்கு பழத்துக்காகத்தானே வச்சிருக்கேன், நான் பழம் தான் கொடுப்பேன், மாவுல கொடுக்க மாட்டேன் சொல்றதா, மாங்காய் நான் கொடுக்க மாட்டேன் பறிக்கப்படாது அப்படிங்கறதா, மாம்பழத்துக்காகத்தானே என்ன வச்சா நான் நிழல் நிழல் தரமாட்டேன்னு சொல்றதா, மாவுல பொத்து வந்து தோரணம் கட்டுறோம். என்ன சுவாமி இவ்வளவு உபயோகப்படுறதுன்னா, பழத்துக்காக வச்சாலும் இது எல்லாம் எப்படி உபயோகப்படுறதோ அதே விதமாக நீங்க பண்ணக்கூடியதான நல்ல காரியங்களும் தானங்களும் மகன்களை சேவிக்கிறதும் இவை எல்லாம் உங்களுக்கு மட்டுமல்ல மூணு தலைமுறை காப்பாற்றும். அதே போலயே நீங்க பண்ற காரியம் புண்ணிய காரியமா இருக்கோ இல்லையா, புண்ணிய காரியமான என்ன அது சார், உங்க மனசு இருக்கிற பாபம் எல்லாம் போயிடும். பாபம் போனப்புறம் உங்க மனசு என்ன ஆறுது, சுத்தமாறுது. சுத்தமாகும் பொழுது நீங்க பண்ணியிருந்த கர்மாக்கள்லாம் என்ன ஆறுது, அதிகமான பலத்தை கொடுக்கறது. எப்படி அதிகமான பலத்தை கொடுக்கறது, கற்பணம் பண்ணி பிரார்த்தம் பண்ணி இவைகள்லாம் என்ன, சாதாரணமான மனுஷன் பண்றதை விட இவ பண்ணியிருந்ததுக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கு. அப்பாவுக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல விடணும்னா நீங்க பண்ணீங்கன்னா 10000 ரூபாய் விழாது. ஏன்டா ஜபம் பண்ணி மனசு சுத்தமா இருக்கு சார். விவகாரம் என்ன, நீங்க பண்ணக்கூடிய இந்த உங்களுக்கு மட்டுமில்ல உங்க அப்பாவுக்கும், அப்பாவுக்கு அப்பாவுக்கும், அவர் அப்பாவுக்கும் உபயோகப்படுறது. மேல மூணு தலைமுறை, கீழே மூணு தலைமுறை. ஏன்னா ஆசத்தமாம் ஈரேழு தலைமுறை காப்பாத்துறதுங்கிறதா இல்லையா, ஈரேழு தலைமுறை ஒரு ஏழு தான், உங்களுக்கு மேல உங்களுக்கு கீழே, மேல மூணு மூணு கீழே மூணு, ஒரு தலைமுறை ஏழு தலைமுறை காப்பாத்துறது நீங்க பண்ணிருந்தான ஜபமும் தானமும் நல்ல காரியம். கோயிலுக்கு போய் அப்பாவை பார்த்து வந்தேன், நல்ல காரியம் பண்ணு, நாலு பேருக்கு சகாயம் பண்ணு, வேதா தியானம் பண்ண அவளுக்கு சகாயம் பண்ணு, இது எல்லாம் அவ திருப்தி அடையலாங்கிறது அப்படி இருக்கட்டும். இது என்ன, உங்களுக்கும் பலத்தை கொடுக்கறது, உங்களுடைய முன்னோர்களுக்கும் பலத்தை கொடுக்கறது, உங்களுக்கு பின்னால இருக்கிறவர்களுக்கும் பலத்தை கொடுக்கறது. அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓஹோ சௌக்கியமா இருக்கு சார், 4-5 தவிர அவ பணக்காரா, எல்லாம் பணக்காரர்களும்
ஒரு ஸ்டேஜ்ல இருந்த போல இருந்து எல்லாம் போயிடுச்சு சார். என்ன ஆச்சு? அதை ஒழுங்கா பண்ணல. ஆனா பெரியவர்கள் பண்ண காரியத்தை நம்ம பண்ணணும். பண்ணாத பண்ணாலும் எங்காத்துல வரலட்சணம் இருந்தா வழக்கம் இல்லையுன்னு சொல்லாதீங்க, வழக்கம் எடுத்துருவோம். நல்ல காரியம் எது இருந்தாலும் பண்ணலாம். உங்க பரம்பரையில காபி சாப்பிடுற பழக்கம் உண்ட? எங்க தாத்தா எங்க தாத்தா சாப்பிட்டாரா? அதை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். இத மட்டும் கேட்கறது இல்ல சார். அதுல மட்டும் எங்களுக்கு வழக்கம் இல்ல, கொழு எங்களுக்கு வழக்கம் இல்ல, இப்படின்னு கடிபடுறோம். என்ன அதெல்லாம் வச்சிருந்த மண்ணாடுறது கரெக்டா வேண்டாங்கிறோம். நல்ல காரியம் எதுவா இருந்தாலும் கொடிய மட்டும் பண்ண ஆரம்பிங்க. பண்ணணும்ங்கிற எண்ணம் இருக்கட்டும். எப்ப பண்ணணும்னு எண்ணம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி பண்ண தொடங்க வேணும் இல்லையா? அதான் முக்கியம். சோ ஒரு மனுஷனுக்கு இந்த பணம் இருக்குன்னு நினைச்சேன்னா அது எப்ப போகும்னு நினையாது. ஒரு பெரியவர் சொல்ற கருமிங்கன விலக பண்ற கதராசபதி, வெளாம் பழம் இருக்கிறதுல இந்த வெளாம் பழமானது உள்ள அதுக்குள்ள நல்ல பொருள் எல்லாம் இருக்கும். அது பழமா இருந்து சாப்பிட்டதுல ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து பழமா இல்லாம காயா சாப்பிட்டா ஒரே இருமல் வந்துடும். ஞாபகம் அது பழமா இருக்குன்னு. அந்த பழம் வந்த பிறகு அதை வெள்ளத்தோட சாப்பிட்டா அதுக்கு வந்து ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்க. என்ன ஞாபக சக்தி வளருமா இந்த வெளாம் பழத்துக்கு? அதனாலதான் பிள்ளையாருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க வெளாம் பழத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு வெளாம் பழம். ஏன்னா யானை தலை இருக்குன்னு நினைச்சான். இல்ல, பிள்ளையாருக்கு ரெண்டு சக்தி இருக்கு. அதான் என்ன ஆத்துக்காரையும் சொல்லிட்டோம். சித்தி புத்தி, காரிய சித்தி, காரிய அனுகூலமான புத்தி. அந்த ரெண்டும் பேர் பெருசா இருந்ததுன்னு குறைச்சி சின்னதா கூப்பிடுறோம். வெங்கடேஸ்வரான்னு பேரு வெங்குட்டும் கூப்பிடுறோம். அர்த்தம் இல்லாத வார்த்தை. நாராயணன் பேரு நானும்னு கூப்பிட்டான். சத்யபாமான்னு பேரு பாமான்னு கூப்பிட்டான். எதடா சின்ன பெருசா இருந்ததுன்னா அதை குறைச்சி சின்னதா கூப்பிடுறாள் இல்லையா? அதே போல காரியானுகூல புத்திங்கிறது வெறும் புத்தின் தான். அதே போலயே காரியானுகூல சக்தி இருக்கே அந்த சித்தி, காரிய சித்தி. இன்ன நீங்க எடுத்துள்ளதான எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணக்கூடியதான சக்தி அவரிடத்துல இருக்கு. அதுக்கு தகுந்ததான அறிவை கொடுக்கக்கூடியதான சக்தி அவருக்கு இருக்கு. ஆகையால் தான் அவர்ல சித்தி புத்தின்னு ரெண்டையும் சேர்த்து அது என்ன மகாகணத்தினுடைய ஆட்டக்காரின்னு பேர் வச்சிருக்கேன். இந்த புத்தியானது வளர்றதுக்கு புத்தியில ரெண்டு இருக்கு. ஒன்னு மேகாசக்தின்னு பேரு, ஒன்னு பிரஜா சக்தின்னு பேரு. மேகாசக்தி ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி ஐக்யூன்னு நீங்க சொல்ற. இன்னொன்னு சொல்லிட்டு இருக்க பிரஜா சக்தி, இது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் வார்த்தையெல்லாம் மாற்றிட்டு பார்த்தேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன, சமயத்துக்கு தகுந்தா போல அது சமாதானம் அப்ப வரும். அது முன்னால யோசனை இதுன்னு பண்ணிட்டு வராது. டக்குன்னு அதுக்கு தோணும். அது அந்த சமயத்துல தோணி குயிக்கா தோணி முடிச்சுக்கலாம். இது பிரதிசமை, இது பிரஜான்னு பேரு. இந்த மேதா சக்தின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, 10,000 பக்கம் இருந்தாலும் எவ்வளவு வாசாலும் அந்த டக்குன்னு ரீகால் மெமரி போட்டா வந்துடும். இப்படி இந்த ரெண்டு சக்தியும் மகாகணபதி நமக்கு கொடுக்கல. அது என்னடா, அந்த வெளாம்பழத்துல அந்த சக்தி இருக்கான். அதனால வெள்ளாம் பழமா சாப்பிடணும்னு சொல்லு. இது என்ன பண்ணும், யானை வெளாம்பழம் சாப்பிடும். விளம்பரம் சாப்பிட்டு அடுத்த நாள் அது என்ன கடிச்சு உடச்சு எல்லாம் சாப்பிடாது. நம்ம எல்லாம் அது மேல ஓட எடுத்து உள்ள இருக்கிற அந்த இதை எடுத்து அதுக்கப்புறம் வெள்ளத்தோட கலந்து அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட வேண்டும். அதெல்லாம் அப்படியே கிடையாது, அப்படியே உள்ள தள்ளிவிடும். அடுத்த நாள் அப்படியே வெளியில வரும். அதை உடச்சு பார்த்தா உள்ள ஒன்றும் இருக்காது. இது விவகாரம் பொழுக்க என்னன்னா, பழம் பழமாகவே உள்ளவே பழமாக வெளியில வந்தது. வந்ததுன்னு என்ன பார்த்தேன்னா அதுக்குள்ள இருக்கிறது ஒண்ணும் இல்லை. அதே போலதான் ஜமீன்தார் வம்சமா இருக்கும் சொச்சமா இருந்து ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாம் ஜத்தி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. சொல்லி இல்லைங்கிற ஏன் அனுஷ்டானத்துல குறைச்சு பேச்சுதான் இருக்கான். 4 பேர் மனசு நோகம் படி பேசுவா. ஆனா என்ன பண்ணணுமோ என்ன சகாயம் பண்ணின்றதா, மனுஷன் சகாயம் பண்றதா நிறுத்திட்டா அதனால. ஆகையால் காசு எப்ப வரும் எப்ப போகும் நினைக்காதீங்களோ, எப்பவாலும் போயிடலாம். காரணம் என்ன, அந்த 3 தலைமுறை வரைக்கும் நீங்க பண்றது அப்படியே இருக்கு. அதுக்கு பின்னால் அவ பணினா உண்டு இல்லன்னா இல்ல. அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்கா, நீங்க முதல்ல உங்க பசங்களை ட்ரெயின் பண்ணணும் நல்ல வழியில. நம்ம ஆத்துல பூஜை பண்றதுன்னு ஒரு வழக்கம் அப்பா. என்ன ஆனாலும் பூஜை பண்ணிவிட்டு தான் போகணும். பகவானுக்கு 2 பொட்டுமாவது போட்டுப்போ, ஒரு நமஸ்காரமாவது போட்டுப்போ, வெளியில போறப்போ ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போ, கோவில்ல போய் ஒரு 8 பாட்டு போ. இதெல்லாம் ஏன் சார் சொல்லி கொடுக்குறேன்? அவளுக்கே இந்த மேஜர் ஆயிட்டா அவன் கதை அவளதுன்னு நினைக்கிற நாடு இல்ல நம்ம நாடு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றும் நம்ம எப்படி பண்றோமோ, நம்ம முன்னோர்களை எப்படி பண்ணினோமோ அப்படியே பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் க்ஷேமமா இருக்கு. ஆகையா இப்படி இருக்கிறவள யாரு அம்பாள் சீக்கிரமா விட்டுருவா, த்விஜ குரு சுர நிந்தாகரம் சாலத்யம். பிராமணால நீங்க பண்ணப்படாது, ஏன்னா பிராமணால்னா யாருன்னு வேதாத்தியனம் பண்ணினவா, சதாசாரத்தோடு இருக்கிறவா, அவாத்துதான் பிராமணா. சர்வதா சர்வகாலமும் ஆகாரத்தோடையே இருந்து ஏதோ கர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு யார் இருக்காளோ அதை எடுத்து சொல்லிட்டு யார் இருக்காளோ அவளுக்கு திஜாள். ஆயால் திஜஸ்ரேஷ்டா இருக்கிறவாள் வெய்யப்பட, எங்களால முடிஞ்சா சகாயம் பண்ணுங்கோ இல்லைன்னா இருந்தோம் வெய்யாதீங்கோ. ரெண்டு குரு, குரு நிந்த பண்ணி நேரையானால் அவளுக்கு காசு நிற்காது, குரு நிந்த பண்ணப்படாது. குருன்னா யாருன்னு குபாரோ கெந்தகாரத்யா ருகார சன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வா குரு நிச்சயதே அப்படின்னு நமக்கு உள்ள இருக்கக்கூடியதான உள்ளு நிட்ட போக்கடிக்கிறவர் அவரை நிந்த பண்ணப்படாது. குரு நிந்த பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம் வருமான, நாலு பேர் இருந்தா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி சொல்லிட்டே இருப்பா உலகத்துல, அவங்க குரு இப்படி அவர் மேலதான் அறிமானம், இவர் மேல அறிமானம், ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. அப்படி இருக்கப்படாது, யாரு எது சொன்னாலும் குரு நிந்த காதால கேட்கப்படாது. எனக்கு எங்க குருவுக்கும் உங்க அவ்வளவுதான் சம்பந்தம், இன்னொருத்தருக்கு நடந்த இடம் இல்ல அப்படின்னு ஒரு தைரியமா இருக்கலாம். அர்ஜுனனுக்கும் ஏகலவியனுக்கும் சண்டை வந்தது பாத்தேடா, அவன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்க பாத்துக்கவே இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் குரு சொல்லியிருக்காரு, துரோணாச்சாரியர் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கேன்பா, நீ நல்லா படிச்சிருக்கே உனக்கு சொல்லி கொடுத்தேன். இது என்ன தப்பான வசனமா, எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு யாரோ வந்து சொல்ற காத்துல ஒரு வேலை இருக்கான், அவன் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு உன்னை விட வசதிய பண்றான் போ அப்படின்னு யாரோ சொன்னார். இத பாத்துட்டு வரணும்னு வேலை கட்டின எல்லாத்தையும் விட்டு விட்டு போனா அர்ஜுனன் போய் பார்த்தா நகமாவே அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்னடா வேற வேலை இல்ல, காலம் எழுது இல்ல அப்ப பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். அர்ஜுனன் அப்படி இல்லையே, இவாளோட பேசுறது அவளோட பேசுறது அங்க போறது தபஸ் பண்றது இத்தனையும் வச்சுட்டு இருக்கான். அவன் அதெல்லாம் ஒண்ணு வச்சுக்கல, ஒரே வில்லாளாதான் இருக்கணும். துரோணாச்சாரியர் பொம்மை போட்டு வச்சிருக்க தபஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கார். அந்த குரு பக்தி என்னாச்சுன்னு குரு இவர்கிட்ட சொல்லாது, எத்தனை அர்ஜுனனுக்கு சொன்னாரோ அத்தனையும் அவன் இதை விட வேகமா பண்றான். அர்ஜுனன் ரொம்ப கோபம் வந்து ஒரு குரு யாருன்னு கேட்டார், அங்க பொம்மை பாமிச்சு இவர் தான் அப்படி இல்ல, ஆடாடாடா இந்த குருவான மட்டும் பொய் சொன்னார் பாத்திய, எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரே, உனக்கு ஈக்குவலா யாருமே இல்லையு சொன்னாரே, இப்ப வந்து தெரியாம இருக்கு அவளை சொல்லி கொடுத்தார். எப்படி அந்த கமலம்னு சரியா இல்லைன்னா அந்த குரு மேல அவ்வளவு கோபம் உண்டு. நேரா வந்து குரு கிட்ட ஏகோசமா இப்படி எல்லாம் பண்ணிருக்கல, நீங்க என்ன ஏமாத்திருக்கல, ஏன் அர்ஜுனனுக்கு தனக்கு சமமா என்னத்துல இருக்கப்படாதுன்னு எண்ணம் இல்ல, ஒருவேளை அவன் அந்த பக்கம் சேர்ந்து விட்டான்னா நமக்கு எப்படிங்கிறவா. அந்த முதல்ல இன்னொரு எப்பவுமே சொல்றேன், இன்னொருத்தர் ஏதாவது சொல்றதோ இல்ல இன்னொருத்தர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த தப்பு ஒரு ஸ்மால் அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கோம். இப்படி அவன் வந்து அந்த சத்ருக்கள் மேல இருக்கக்கூடியதான அந்த கோபமும் குரோதமும் இப்படி நினைக்க தோணிட்டு குருட்ட வந்து இப்படி சொன்ன. குரு சிரிச்சிருந்தார், ஏண்டாப்பா யாரு நதியில ஜலம் இருக்கு, ஜலம் போயிட்டே இருக்கு, நீங்க சின்ன சொம்பு எடுத்துட்டு போய் ஜலத்தை இருக்கு, அவர் இன்னொருத்தர் குளம் எடுத்துட்டு போய் ஜலம் எடுப்பார், இன்னொருத்தர் லாரியில மோட்டர் போட்டு ஜலம் எடுத்தார், யாருக்காவது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இது நதி தப்பா யாரு தப்பு, நீங்க சின்னதா சொம்பு எடுத்துன்னு பாருங்க அவ்வளவுதான் வாங்கிட்டேன், அதுக்காக அப்படி இல்ல. அவன் நான் சொல்லி கொடுக்கணும்னு இல்லப்பா, என்னிடத்துல பக்தியை செலுத்தி அவன் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கான், வந்திருக்க நீயும் பிராக்டிஸ் பண்ண அதை விட வேகமா வர போறது கரீன்னு போன. போய் அங்க பார்த்ததுமே என்ன தெரியல, நிஜமாவே அவருக்கு குருவுக்கே ஆச்சரியமான அளவுக்கு அவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஆனா அவர் நினைச்சார், நீ எப்பவுமே முன்னுக்கு வருவா, எவ்வளவு தடுக்க முடியாது, யாருக்கு குருபக்தி அச்சரமான குருபக்தி இருக்கோ அதுக்கு தகுந்ததான ஒரு அபியாசம் இருக்கோ, அபியாசம் எல்லாத்தையும் சேமத்தாடைவார். ஆகியால் ஒன்னு நிறுத்த முடியாது, இருந்தாலும் இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறேன்னு சொல்லி அவர் கேட்டார், குரு தட்சிணை கொடுங்க, எதை வேணாலும் என்னையே கொடுக்க தயாருட்டான். எல்லாத்தையும் கொடுக்க தயார் அப்படின்ட்டு அப்படின்னு வலது கை கட்டா வரல கொடுங்க. என்ன அதை கொடுத்துட்டா அதுக்கெல்லாம் அவன் அம்ப போட முடியாது. நான் சொல்ல சரியா கேட்டிருக்காரு, எங்க குரு அவன் அழிக்கிறது மனசுல எண்ணம் பாருங்க, இனிமேல் அவன் போட முடியாதே அப்படின்னு நினைச்சா இருக்கணும். இவருக்கு தெரியும் திரோணாச்சாரியருக்கு என்ன எல்லாத்தையும் வாஸ்தவர் சத்குருவா இருக்கிறவர் என்ன பண்ணுங்க, கொடுத்தாரு வாங்கிட்ட அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். சௌக்கியமா இருந்து அர்ஜுன் என்னன்னா இனிமேல் அவனால ஒண்ணும் போட முடியாதுன்னு. அவன் என்ன பண்ணினா அடுத்த நாள் கை கட்ட வரல, காலாவ அம்ப போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணாங்க. அவன் ஒரு மாசம் ஆனவரை என்னாச்சுன்னு, முன்னால என்ன வேகமா இருந்ததோ அதே வேகமா அம்ப போட்டு இருக்கான். அதெல்லாம் இவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவனும் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் குருட்ட சொல்ற, இப்ப கால் கட்ட வரல கேட்கலாமா அப்படின்னு இவர் அதை கேட்டுன்னா வேற ஏதாவது பண்ணுவேன் தெரிஞ்சுக்கும். விவகாரம் என்ன, குருவுடைய அனுகிரகம் எந்த காரியமாவது யாராவது சாதிக்கிறார், ஒரு விவகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாரு. குரு இந்த பண்ணினா அதனால ஒரு காரியமும் ஆகாது. இதுக்கு திருஷ்டாந்த கர்ணன், கடைசியில அவர்கிட்ட பொய் சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுட்ட படத்துல வச்ச கடைசியில என்னடா ஆச்சுன்னா, எந்த சமயத்துல உபயோகம் பண்ணுமோ அது உபயோகப்பட முடியாம பிராணம். ஆகையால் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் வராம நின்று போயிடும், இருக்கிறது நின்று போயிடுமே. ஆனால் அதுக்கு என்ன காரணத்தோட த்விஜ குரு, அதுக்கப்புறம் சுரநிந்த கரம், தேவதைகள் நிந்திக்கப்படாது. இந்த தேவதைகள் நம்ம சொல்றோம் பார்த்தாளா, அவ யாரு சார், உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கிறவ. நீங்க தேவதைகளை அனுகிரகம் பண்ணினா தேவதைகள் உங்களை அனுகிரகம் பண்ற. நீங்க என்ன பண்ணா அவருக்கு பூஜை பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், அவருக்கு ஆகுதிகள் பண்ணணும். பரஸ்பரம் பகவத்கீதையில தேவான் பாவயதா தேனா ஹே தேவா பாவயந்தி வஹா அப்படின்னு தேவதைகளுக்கு பூஜை நமஸ்காரங்கள் இச்சா தபஸ் இவைகளை நீங்க பண்ண பண்ண அவ என்ன பண்றானா அவ அவங்களுக்கு அனுகிரகம் பண்றான். ஏன்னா இது ஒரு செயலோ இல்லையோ, எந்த காரிய கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு பிரதிபலம் கொடுக்கணும்னு இதுக்காக தயார் பண்ணப்பட்டவா. இப்ப விவகாரம் என்னன்னு, நீங்க அவளுக்கு எதை பண்ணினாலும் எந்த கடவுளுங்கிறது விவகாரம் இல்லை, எல்லா கடவுளும் ஒண்ணுதான். கணபதியில இருந்து ஆரம்பிச்சு அனுமார் வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப ஃபாலோயிங். உலகத்திலேயே நிறைய பக்தர்கள் யாருக்கு இருக்காங்க, கணபதிக்கு தான். அதே மாதிரியே நிறைய பக்தர்கள் அடுத்ததா யாருக்கு அனுமா இருக்கிறான். ஏண்டா சிப்ரபிரசாத், ஒருத்தர் சாட்சாத் பரமேஸ்வரன், ஒருத்தர் இன்னொருத்தர் பரமேஸ்வரனுடைய அவதாரம். அனுமார் வந்து பரமேஸ்வரனுடைய அவதாரம். அதே மாதிரியே பரமேஸ்வரனே தான் அனுமார். மகாலட்சுமி ரொம்ப பார்த்தாலும் பார்த்ததுமே அந்த பரமேஸ்வரனுடைய உருவம் கணபதியா மாறி போயிருக்கான் அப்படின்னு விசேஷமாக சாட்சாத் பறவை. அதனால தான் அந்த கணபதிக்கும் அனுமாருக்கும் அவ்வளவு விசேஷமான ஒரு பிரயோஜனம் பலம். என்ன க்ஷிப்ரபிரசாதியும் இல்லையோ, சக்கர பலத்தை கொடுத்துருவார். அப்படி எந்த கடவுளையாவது நீங்க பூஜை பண்ணலாம், உங்களுக்கு எது இஷ்டமோ அன்னைக்கு சில பேர் ஒருத்தருக்கு இஷ்டம். ஒரு ஆறு மாசம் கிருஷ்ணனை பூஜை பண்ணலாம், ஒரு ஆறு மாசம் அங்கே இருந்து ராதாதேவியை பூஜை பண்ணலாம். நீதான் ஒரு அம்மா இருந்தா சர்வதாசன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த பகவானையே நான் கிருஷ்ணன் தான் எனக்கு தெய்வம்னு வச்சுட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு அவ வீட்டுக்கு மகான்கள் வந்திருந்தா, சன்னியாசிகள். அவ கிருஷ்ணனை பூஜை பண்ணிட்டு இருந்தா. அவ ஒரு பத்து நாள் இருந்தா கிளம்புறதுக்கு முன்னாள் நாள் என்ன பண்ணினா, இந்த அம்மா அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை கொண்டு வந்து தன் ரூம்ல எடுத்து வச்சிருந்தாங்க. என்ன பண்ணுவா தேடினா கடைசியில இந்த பொண்ணு எடுத்து வச்சிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சது கொடுக்க மாட்டேங்குது, எட்டு வயசு பொண்ணு கழுவுது. அப்ப என்ன போச்சுன்னு அந்த சன்னியாசிகளை சொன்னாலும், எங்களுக்கு யாரு மேலையும் ஒரு பிரீதி இருக்கப்படாது, அட்டாச்மெண்ட் இருக்கப்படாது. அந்த பொண்ணு வேணும்னு கேக்குறா, வச்சுக்கோமான்னு கொடுத்துட்டு போனாளா அந்த தனியாது. அப்படி ஆரம்பிச்சது அந்த கிரிசாதி சர்வதா சர்வகால அவரையே குடிச்சுட்டு வாழ்க்கையில எத்தனை கட்டங்கள் வந்திருக்கு. அந்த ஊரு ராஜா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்த. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்ல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். ஊர் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாட்டேன்னு சொன்னா சும்மா இருக்க முடியுமா? அம்மா அப்பா பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து அந்த அம்மாவுக்கு கிருஷ்ணன் தான் இஷ்டமே இல்லாத ஆத்துக்கார இஷ்டம் இல்ல. அது ஒரு தீவிரமான ஒரு ராசி. சர்வதா சர்வகாலம் அவரை பத்தியே பாடிண்டே இருந்து இருந்து கடைசியில அந்த ஆத்துக்காரர்கிட்ட தம்பி இருக்கார். அவர் இந்த அம்மா மேல இல்லாதான அபவாதங்கள் சொல்லி இதம்மா வாழ்க்கையில பெரிய ரகசத்தை உண்டுபடி கடைசியில ஒரு நாள் நிஜமாகவே இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்தா சார். அப்படி இல்லை இந்தம்மா, என்ன இந்தம்மா கோவிலுக்கு போறா, கோவிலுக்கு போகும்பொழுது இவாளுடைய சத்ருராக அங்க வந்திருக்கும். ஓஹோ பாத்தியா இப்படி இருக்காளேன்னு சொல்லி இந்தம்மா ஹிம்சை பண்ணும் பொழுது என்ன பண்ணா, இத பாருங்கோன்னு சொல்லி உள்ள போறா. கிருஷ்ணனோட லயமாயிட்டா ஒண்ணுமே கிடையாது. எப்படி அந்த வீராதேவனுடைய சரித்திரம் அந்த அம்மாவுடைய பஜனை பாக்கலன்னா அந்த கதை கேட்கலன்னா எத்தனை விவகாரம் கேட்கும். கிருஷ்ணா எனக்கு உன்ன தவிர உலகத்துல யாரும் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஆத்துக்காரர் இல்ல, குழந்தைகள்ல வேற யாரும் இல்ல, நீ ஒத்தன்னா சரணம்னு பாடியிருக்க. அத்தனை வெறும் பஜனம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அந்த மனசுருகி பாடியிருந்தான்னு ஒரு சக்தி இருக்குதா கடா, அது நிஜமாகவே அப்படி தலத்தை கொடுத்திருக்கு. அந்த அம்மாவுக்கு சட்டசீதமாக முக்தின்னு அங்கதான் இங்க பாக்கலாம் விட்டதும் முக்திங்கட. அப்படியே கிருஷ்ணன் சொல்ல போயிருக்கலாம். அவரே பாத்துருக்க அடுத்த நாள் காலு கிளம்பின. இந்த அம்மா எந்த புடவை கட்டிட்டு இருக்காளோ அந்த புடவை கிருஷ்ணனோட போல இருக்கான். அப்பந்தான் கண்டுபிடிச்ச ஆடாடா எங்க தேடினாலும் இல்ல, எங்க தேடி இருக்க, எப்படி இருக்குன்னு கிருஷ்ணன் காட்டி கொடுத்தாராம். எந்த புடவை எந்த இதே கட்டின அதே புடவை கிழிஞ்ச வார வாதம் அப்படியே கட்டிட்டு இருக்காருன்னா கிருஷ்ணன் எப்படி சார் வந்தது வேணும் பண்ணினாளா? இல்லையே அதோட பகவானோட ஐக்கியமான அப்படி அந்த கிருஷ்ணனானும் கைமேல பலத்தை கொடுத்துதான் ஒரு சுரூபம். தெய்வம்னு சொன்னேன்னா நம்பறவனுக்கு உண்டு இல்லைன்னா இல்ல. அந்த நம்பிக்கையானது எப்படின்னு அத்வைதத்துல சொல்லக்கூடியதான உபனிஷத் தத்துவம் இருக்கே அது பக்தியா மாறணும். ஆகியந்தான் பகன் பகவான் சத்ருவிதா பகந்தேமான் ஜனார்ஜுன ஆர்த்தோ ஜித்யாசுராட்சி ஞானிக்க நலதா. அந்த ஞானியும் உயர்ந்ததான ஒரு பக்தனாகத்தான் சொல்லியிருக்க. அப்படி இந்த சுரூபம் பகவான் இடத்துல பக்தி வச்சுட்டு யார் பண்றாளோ அவளுக்கு, பகவான் யார் வெய்யறாளோ அவளுக்கு ஒரு நாள் இருக்கிற காசெல்லாம் தெரியாம போயிடும். உங்களால அம்பாள அடைய முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம் அடையணுமே ஆனால் எப்பொழுதும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். வெறும்னு கருப்ப ராமநாம ஜபம் பண்ணலாமோ கோடி ராம எழுதணும்னு நான் ஆரம்பிக்கிறேன், ரெண்டு நாம எழுதினா போறோம்னு நாளைக்கு எழுதலாம். அரிய நாள்ல கிராமத்துல பாட்டி என்னால மாம போட்டி எழுதுறேன்னு ஆரம்பிப்பான். இங்க பாட்டி என்ன முடியுமா? அனுமான் பொம்மை போட்டு ராமராமான் எழுதிட்டு இருப்பேன். இப்போ சார் வருமான ஒரு பத்து தினம் ஆறு ஆறுன்னு எழுதுறேன், அப்புறம் ஏ எழுதுறேன். இப்படி எழுதுறேன் எதுக்காக ராமராமா ராமான்னு சொல்லணுங்கிறதா எழுதுறேன். இப்படி எழுதுன்னு பாட்டேன் சுவாமி இப்படி பண்ணாதீங்களா? எப்படி எழுதாலும் கரெக்டா முடிச்சான் அது சொல்லிட்டே இப்படி எழுதுன்னு சொன்னேன். ஏன் சொல்ல வந்தேன், மனுஷியாளுக்கு என்னென்னமா போறது, ஆனா ஞானம் வச்சிருந்தா இப்படி ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணுமே ஆனால் அஷ்டைஸ்வர்யங்கள் உங்களுக்கு அனுகிரகம் வரணுமே ஆனால் பண்ண வேண்டியது என்னன்னா பிராமணால வையாதீங்களோ, சத்துக்களா இருக்கிறவள வையப்படாது, குருவை வையப்படாது, தேவதைகளை வையப்படாது. மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது இப்ப பலத்தை கொடுக்கறதா இல்லையான்னு இருக்கப்படாது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல சார், எந்த ஜன்மாவில பலத்தை கொடுக்கணும் கொடுக்கட்டுமே. இங்க இன்னைக்கு அனுபவிக்கிறது இன்னைக்கு பண்ணின புண்ணியம் இல்ல, விரோதமாக பண்ணின புண்ணியம் தான் எங்களுக்கு ஆச்சாரியனை காமிச்சு கொடுத்திருக்கு. ஆகையா நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும். கஸ்மை கமுதாய புத்திர விஜயோ வாசனே அதவா கப்பரிஹாரியோ தேதா பிசுனயிதோ லப்தபூபத்த லுப்தபூபத்த அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இது அடுத்த வாரம் பார்த்து